بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது, இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன, எப்படிப்பட்ட பாவங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது, இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ரமலான் தரக்கூடிய, நோன்பு தரக்கூடிய பாடமே, பயிற்சியே என்ன என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை போடுவது, உள்ளத்திலே இறையச்சத்தை போட்டு நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒவ்வொரு அங்க அசைவுகள் மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிறது. அது பதிவுகள் மாத்திரமல்ல, அந்த பதிவுகளை பற்றி நாளை மறுமையில் நிச்சயமாக நாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற இறையச்சத்தை, உள்ளத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்துவது என்பதை இந்த ரமலான் மூலமாக பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி? ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்டு தன்னந்தனியாக நாம் தனிமையில் இருக்கிற போது எவ்வளவுதான் பசியாக, எவ்வளவுதான் தாகமாக இருந்தாலும் நம்மில் யாரும் உண்ணுவது இல்லை, பருகுவது இல்லை. அவர்கள் நினைத்தால் தனிமையில் உண்டுவிட்டு, தனிமையில் பருகிவிட்டு, வாயை துடைத்துக் கொண்டு வெளியே வந்து நோம்பாளி மாதிரி அடிக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை நாம் யாரும் செய்வது இல்லையா இல்லையா? இதை ஏன் நம்ம செய்ய மறுக்கிறோம் என்று சொன்னால், நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்க. எவ்வளவுதான் மோகங்களாக இருந்தாலும், நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையில் மனைவியோடு கூடுவது ஹராம் என்ற காரணத்தால் மனைவியை தவிர்ந்து கொள்கிறோமோ இல்லையா? இது எப்படி உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறோமோ, இது போன்றே ரமலான் மாதம் அல்லாத எல்லா மாதங்களிலும், எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை தான் செய்ய வேண்டும். இது ஹராமா? ஹராமை செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் ஹராமை செய்யக்கூடாது என்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையில் உணவு விஷயத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமோ, தண்ணீர் விஷயத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமோ, மனைவி விஷயத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமோ, அதுபோன்று ரமலான் அல்லாத எல்லா மாதங்களிலும் நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னதான் காரணம் என்று சொன்னால், நம்முடைய மனசு தான் காரணம். மனது என்பது சுத்தமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். மனதிலே தவறுகள், கள்ளம் கபடுகள், சைத்தானியத்தான ஊசலாட்டங்கள் உள்ளே இருந்து கொண்டிருந்தால் நாம் நிச்சயமாக பாவங்களை செய்வோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட, அதிகமாக கேட்ட துவாக்களில் ஒரு துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, வசக்கிஹா அந்த ஹைரும் மன் சக்காஹா அந்த வலியுஹா மௌலாஹா என்கிற துவாவை அதிகமாக கேட்டார்கள். இந்த துவாவை எப்போது கேட்கிறாங்கன்னு சொன்ன அவங்களுடைய தொழக்கூடிய தஹஜ்ஜதுடைய தொழுகை, தஹஜ்ஜதில் நீண்ட நெடிய நேரம் சஜதா பண்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வந்து தஹஜ்ஜத் துழுவுறாங்க, நீண்ட நெடிய நேரம் அவங்க சஜதாவில் கிடக்கிறாங்க. நான் திடீரென்று எழுந்து பார்த்தால் அவங்க வந்து பக்கத்தில் காணும், பக்கத்தில் இல்லை என்ற காரணத்தால் இதன் லைசபிஹா மிஸ்பாஹும், அந்த காலத்தில் எங்களுடைய வீட்டில விளக்குகள் எல்லாம் இல்லை என்ற காரணத்தால கையால் அப்படி என்ன செய்யறேன், நான் தடவி வந்து நபிகள் நாயகத்தை பார்க்கிறேன். பார்த்தால் என் கை நபிகள் நாயகத்துடைய எந்த பாகத்தில் பட்டது என்று சொன்னால் அவங்களுடைய கால் பாதத்திலே பட்டது. கால் அந்த சஜதாவில் கிடக்கிற போது கால் இருக்குமா இல்லையா, இருக்குமா இல்லையா, அதே மாதிரி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் நீண்ட நிறைய சஜதா பண்ணி போட்டு எந்திரிச்சு தொழுகையை முடிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர், இந்த தஹஜ்ஜத் தொழுகையில் இவ்வளவு பெரிய சஜதாவை செய்தீர்களே, சஜதாவில் நீங்கள் ஓதிய துவா என்ன, கேட்ட துவா என்ன என்று கேள்வி கேட்கிற போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் சஜதாவில் கேட்ட துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை தக்வாவை தருவாயாக, வஸக்கிஹா என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்த, யார் கேட்கிறது, அவங்க நபிகள் நாயகமே, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்றாங்க, பரிசுத்தோடு வாழ்றாங்க, அவங்களே கேட்கிறாங்க, அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, உள்ளங்களை படைத்தவனே, உள்ளங்களை பாதுகாக்கக்கூடியவனே, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி வைப்பாயாக என்று நபிகள் நாயகம் அலைசல்லம் தஹஜ்ஜத் துலுகையில அதே மாதிரி சஜதாவுல கேட்டாங்க என்று சொன்னால், இந்த நோன்பு தரக்கூடிய முதல் பாடம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகரித்து கொண்டு இந்த நோன்பின் மூலமாக உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த மாதம் இந்த நோன்பு தரக்கூடிய இரண்டாவது பாடம் பயிற்சி என்ன என்று சொன்னால், இந்த மாதத்தில நாம் நாவை பேண வேண்டும், நாவை அடக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் எல்லாம் நோன்பாளியாக இருக்கிற போது வயின் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு, உங்களை வந்து ஒருவர் திட்டினால், உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வந்தால், நீங்கள் நோன்பாளியாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபலியகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், உன்னை போன்று உங்களை போன்று என்னால் திட்ட முடியாது, என்னால் சண்டைக்கு வர முடியாது, எனவே நான் திட்ட மாட்டேன், சண்டைக்கு வர மாட்டேன், நானோ நோன்பாளியாக இருக்கிறேன் என்று திட்டினால் சண்டைக்கு வந்தால் உங்களுடைய நாவுகளை பேணுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு சொன்ன. அப்ப என் அருமை சகோதரர்களே, நோன்பு தரக்கூடிய அடுத்த பாடம் பயிற்சி என்ன என்று சொன்னால், இது ரமலான் மாதத்தில் மாத்திரம் அல்ல, நோன்பு விஷயத்தில் மாத்திரம் அல்ல, இந்த படித்த பாடத்தை பெற்ற பயிற்சியை எல்லா மாதங்களில் என்ன செய்யணும், அமல்படுத்தணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதா தாமஹு வ ஷராபஹு, ஒருவர் நோன்பு நோற்ற நிலையில் கௌல ஸூரை விடவில்லை என்று சொன்னால், கௌல ஸூர் என்றால் என்ன பொருள் தெரியுமா, பொய் சொல்லுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அசிங்கமாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இஸ்லாத்திலே கௌலு ஸூர் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி, நோன்பு நோற்ற நிலையில் கௌலு ஸூரை யார் விடவில்லையோ, அவர் உண்ணாமல் இருந்தாரே, அவர் பருகாமல் இருந்தாரே, அதனால் அவருக்கு எந்த பயனும் கிடைக்க போவது இல்லை என்று சொல்றாங்க. அப்ப நோன்பு தரக்கூடிய பாடம் என்ன, வெறுமனை வாய்களை பேணுவது என்று சொன்னால், நான் உணவு விஷயத்திலே வாயை பேணுவேன், தண்ணீர் விஷயத்திலே வாய்களை பேணுவேன் என்பது மாத்திரம் அல்லாமல், கெட்ட விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் விஷயத்தில என்னுடைய வாயை பேணுவேன், நாக்க பேணுவேன் என்று நாவை அடக்குகிறோமா இல்லையா, இது நோன்பு தரக்கூடிய இரண்டாவது பாடம் பயிற்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது போன்ற புனிதமான ரமதான மாதத்தில் ஒவ்வொரு இரவுகளிலும் மலக்குகள் பூமியிலே இறங்குவார்கள். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க, ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவுகளும் மலக்குகள் கீழே பூமியிலே இறங்குவார்கள், இறங்கி ஒரு அறிவிப்பை செய்வார்கள். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், யா பாகியல் ஹைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, நல்லவர்களே, அகவில் உங்களுடைய நன்மைகளை இன்னும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நல்லது செய்யவர் செய்தவர்கள், நீங்கள் நல்லவர்கள். அந்த நன்மைகளை நீங்கள் ஷாபானிலே செய்த நன்மைகளை விட, ரஜவான் ரஜபிலே செய்த நன்மைகளை விட, ஏனைய மாதங்களில் செய்த நன்மைகளை விட, இதோ புனிதமிக்க ரமலான் மாதம் வந்துவிட்டது. எனவே இந்த மாதத்திலே அகபில் இன்னும் நன்மைகளை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, வயா பாகிய ஷர், பாவம் செய்யக்கூடிய பாவிகளே, அதிபர் உங்களுடைய பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என்று ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவுகளையும் மலக்குகள் கூவி அழைப்பார்கள் என்ற இந்த ஹதீஸை இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், மூன்றாவது படிப்பின என்ன என்று சொன்னால், இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து சொர்க்கத்தை தருவாயாக என்று தௌபா செய்கின்ற விஷயத்தில் இந்த மாதத்தில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கை பிரகார ஒருவன் சக்கராத்திலே கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், அதாவது உயிரை மலக்குள் மூத்து வந்து உயிரை வாங்குறாங்களே, அப்படி உயிர் பிரிகிற போது அவனுடைய உயிர் கஷ்டப்பட்டு பிரிகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அவன் பாவியாக இருக்கிறான். நல்லவனாக இருந்தால் அவனுடைய உயிர் என்பது ஈஸியாக சீக்கிரமாக வெளியேறிவிடும். அதே சமயத்திலே அவன் கெட்டவன், அவன் பாவி என்று சொன்னால், மலக்குள் மூத்தை பொறுத்தவரை பாவியே, உனக்காக நரகம் காத்து கொண்டிருக்கிறது, எனவே நரகத்தை நோக்கி வந்துவிடு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த உயிர் என்ன செய்யுமா? ஓடி ஓடி போய் ஒளிந்து கொள்ளும். அப்படி ஒளிந்து கொள்கிற போது அந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்ன, எதிரிபூன உஜூகும் அதுபாரகும், அவருடைய முகத்திலே அறைவார்கள், கண்டத்திலே குத்துவார்கள், முதுகிலே குத்துவார்கள். குர்ஆனுடைய வசனம் சரியா? அவன் பாவியாக இருந்தால் அந்த உயிரே வா என்று அழைத்த மாத்திரத்தில் உயிர் வராத காரணத்தால், பயந்து கொண்டு ஓடி ஓடி ஒளிந்த காரணத்தால், வந்த மலக்குள் மௌத்து கண்ணத்துல குத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க. குத்தி என்ன செய்வார்கள்? நிர்பந்தமாக கிளட்டி எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த சக்கராத்துடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கபூரில் அவன் படக்கூடிய கஷ்டமாக இருக்கிறது, கபூரில் படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவன் செய்த பாவங்கள் தான் காரணம். அதே போன்று நாளை மறுமை மஹ்ஷரு, அந்த மஹ்ஷரில் சூரியனை பொறுத்தவரை பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். எவ்வளவு பக்கம் என்று சொன்னால், கமிக்கதாரி மீலின், ஒரு மைல் அளவுக்கு சூரியன் கொண்டு வந்து பக்கத்திலே நிறுத்தப்படும். கமிக்கதாரி மீலின் என்று சொல்லிவிட்டு அறிவிக்கின்ற அந்த அறிவி, அந்த ராவி சொல்கிறார், அரபியில் மீல் என்று சொன்னால் ரெண்டு வார்த்தைகளை சொல்வார்கள். ஒன்னாவது ஒரு மைல் என்பதையும் அரபியிலே மீல் என்று சொல்வார்கள். நாம் சுருமா போடுகிறோமே, சுருமா பாட்டிலே ஒரு குச்சி கிடக்கிறது, அந்த குச்சியால தொட்டு தொட்டு சுருமா போடுவாங்களே, அந்த குச்சி இருக்கு பத்தியலா, அதையும் அரபியிலே மீல் என்று சொல்வார்கள். ஏறக்குறைய ஒரு ஜான அளவுக்கு தான் அந்த குச்சி இருக்கலாம். அவ நபிகள் நாயகம் மறுமையை பத்தி சொல்கிற போது, கமிக்குதாரி மீலின், உங்களுடைய தலைக்கு மேலே ஒரு மீல் அளவுக்கு தான் சூரியன் இருக்கும் என்று சொன்னார்களே. மீல் என்று சொன்னால் ஒரு ஜானை சொன்னார்களா, ஒரு மைலை சொன்னார்களா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் என்று அந்த ராவி சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒரு ஜான அளவுக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மைல் அளவுக்கு இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிற போது மலக்குமார், அதாவது நபிமார்களே, யானப்சி யானப்சி என்று கதறுவார்கள். அது மாத்திரம் அல்ல, மறுமையுடைய அந்த பாலம் இருக்கிறது, நரகத்திற்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலம், அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த பாலத்தில் நபிமார்கள் கால் வைக்கிற போது, அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹவே எங்களை காப்பாற்றி விடுவாயாக, அல்லாஹவே எங்களை காப்பாற்றி விடுவாயாக என்று நபிமார்களே சொல்வார்கள் என்று சொன்னால், அப்ப மறுமையுடைய அந்த பயங்கரம் ஏன் என்று சொன்னால், ஏன் அவன் பாவம் செய்தால் அவன் மறுமையிலே அஞ்ச வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி மறுமையின் நரகம் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அவன் செய்த பாவங்கள் தான் காரணம் என்ற காரணத்தால நம்முடைய சக்கராத்துடைய நிலைமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மஹஷருடைய அந்த நிலையாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய சுருக்கமாக இருந்தாலும் சரி, இவைகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் பாவம் செய்த பாவிகள். பாவிகள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வேண்டுமானால் அளவுகோலில் வேண்டுமானால் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாமே தவிர, சில பேர் பெரிய பெரிய பாவங்களை அதிகமாக செய்திருக்கலாம், சில பேர் சின்னஞ்சிறிய பாவங்களை செய்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் பாவிகள். பாவிகள் என்ற காரணத்தால் இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன் என்று சொன்னால், ஒரு ரமலானை நீங்கள் பயன்படுத்த முறையிலே பயன்படுத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி பயன்படுத்தினாங்களோ, எப்படி பயன்படுத்த சொன்னாங்களோ, அந்த அடிப்படையில் அந்த ரமலானை நீங்கள் பயன்படுத்திவிட்டால் நீங்கள் செய்த ஒரு வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏற்கனவே போன ரமலான் மாதத்திலிருந்து இந்த ரமலான் மாதம் வரை நாம் செய்த அத்தனை பாவங்களையும் இந்த ரமலானை நாம் ஒழுங்காக பயன்படுத்தினோமே, அதற்காக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலானை ஒரு பொக்கிஷமாக, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, பாக்கியமாக கருதி இந்த ரமலானில் அதிகம் அதிகமாக நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். நாம் தௌபா பாவ மன்னிப்பை பொறுத்தவரை நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறனால வெறுமனை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனை அல்லாஹ் மன்னிப்பது மாத்திரம் அல்ல, என் அருமை சகோதரர்களே, நம்ம அல்லாட்ட நம்பி மன்னிப்பு கேட்டா நிச்சயமா என்ன செய்வா, அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நம்ம என்னங்க, ஒரு ஆளு வந்து 100 கொலை செஞ்சாரா இல்லையா, செஞ்சாரா இல்லையாங்க, அப்படி ஹதீஸ் வருது. ஒரு ஆளு 99 கொலை பண்ணாரு, 99 கொலை பண்ணிப்புட்டு அவருக்கு அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பயம் வந்து ஒரு ஆல்முஸ்டாட்ட போய் 99 கொலை பண்ணிட்டனே, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா என்று ஃபத்வா கேட்டாரு. மன்னிக்க மாட்டான்னு ஃபத்வா கொடுத்தாரு, அவரையும் போட்டு ரவுண்ட் ஆக்கிறாரு. பண்ணாரா இல்லையா, அப்புறம் 100 கொலை, ஆகா இன்னொரு கொலை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவர் பயந்து போய், என்னை அல்லாஹ் இன்னொரு ஒழுங்கான ஒரு ஆல்முஸ்டாட்ட போய் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா கேட்டாரா இல்லையா. அப்ப அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, உன்னை அல்லாஹ் மன்னி தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், உன்னை மன்னிப்பான் என்று சொன்னாங்கன்னு சொன்னா, 100 கொலை செய்தவனையே அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னால், ஒருவன் கஃபனை திருடினான், அப்படி ஹதீஸ் வருது, இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. ஒரு முஸ்லிம் அவருடைய வியாபாரம் என்ன, கஃபனை திருடி வியாபாரம் செய்வது, அதான் அவனுடைய வியாபாரம். ஒரு கேவலமான ஒரு தொழிலை பண்றான், மூத்தா போகக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்களுக்கு வசியத்து பண்றான், நான் ஒரு கேவலமான தொழிலை செய்து கொண்டிருந்து விட்டேன், என்னை அல்லாஹ் தண்டித்து விட்டால் அந்த தண்டனையை என்னால் தாங்க முடியாது, எனவே என்னுடைய பிள்ளைகளே நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் அடக்கம் செய்யாமல் தீயிட்டு கொளுத்தி விடுங்கள், எரித்து விடுங்கள், எரித்து என்னுடைய சாம்பலை காற்றிலே கரைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு பயந்துதான் என்ன பண்றான், பிள்ளைங்களுக்கு வந்து வசியத்து பண்றான். அப்பட மாதிரி பிள்ளைங்க, இவன் எப்படி மார்க்கம் இல்லையோ அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன இல்ல, மார்க்கமோ அல்லாஹ்வுடைய பயமோ இல்ல. இவன் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்களும் வாப்பா மூத்தா போயிடுறாரு, என்ன பண்றாங்க, தீய வச்சு முஸ்லீம் வாப்பாங்க, முஸ்லீம் வாப்பா முஸ்லீம் பிள்ளைங்க தீய வச்சு கொளுத்திடுறாங்க, தீய வச்சு கொளுத்தி சாம்பல காத்துல கலைச்சு விட்டுறாங்க. இதை நபிகள், இதெல்லாம் முன்னால் நடந்த வரலாற்று செய்தி, நபிகள் நாயகத்திற்கு வகி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். யார, அந்த கவன திருநார் பத்தியலாங்க, அவரை வந்து அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவர் எடுத்த முடிவு தவறு இல்லையா, தீ வச்சு என்னை கொளுத்த சொன்னாரே அது தவறு. அந்த முடிவுக்கு என்ன காரணம், என்ன காரணம், அல்லாஹ்வுடைய பயம், அதான காரணம். எனவே அவரையே அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படி சொன்ன ஏன் என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஏன் உங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற நம்பிக்கையோடு இது ரமலான் மாதத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால், எத்தனையோ சகோதர சகோதரிகள் போன ஆண்டு ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் இந்த மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டார்கள், உலகத்தை விட்டே போய்விட்டார்கள். நமக்கு இந்த பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் இந்த பாக்கியத்தை முழுமையாக பயன்படுத்தி அதிகமாக அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய முஜாஹித் மூலை கூட அந்த சஹரி நேரத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல சொல்லும் போது ஒரு அழகான ஆயத்தை ஞாபகம் ஊட்டினாங்க, வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தகஃபிரூன். சஹரி நேரத்தில் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்யுங்கள், சஹரி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்று பேசுகிறானே. என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த சஹ்ரி நேரத்தை பொறுத்தவரை நம்மில் பல பேர் சஹ்ரி நேரத்தை அடைவதே இந்த ரமலான்ல மட்டும்தான் முழிப்போம் இல்லையா. ரமலான் மாதம் வந்து விட்டாலே சஹ்ரை விடுங்க, ஃபஜ்ருக்கே முழிக்க மாட்டோம். அப்ப இந்த ரமலான்ல வந்து கரெக்டா சஹ்ரை வந்து பயன்படுத்துகிறோம், முழிக்கிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதிகமா என்ன பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் ஒன்று நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், இதுவே பெரிய பாக்கியம். இரண்டாவது என்ன சொன்னா சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய காரணத்தால் இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். ஒருவர் பாவங்களையே செய்து கொண்டிருந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து அவர் தௌபா செய்து விட்டால், தௌபா என்ன அர்த்தம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை விட அவருடைய பாவங்களை நன்மையாகவே நான் மாத்தி விடுவேன். பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதே பெரிய ஒரு அருள்கொடை. பாவங்கள் மன்னிக்கப்படுவதை விட எப்படியும் மாற்றப்படலாம். இந்த தௌபாவுடைய ஃபாயிதா இரண்டாவது ஃபாயிதா, முதல் ஃபாயிதா வந்து மன்னிப்பு, இரண்டாவது ஃபாயிதா என்னங்க, அந்த பாவங்கள் நன்மையாக மாற்றப்படும் என்று திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே பேசுகிறான். அதே மாதிரி தௌபாவுடைய மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் நாம் தௌபா செய்கின்ற காரணத்தால் நான் அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். சந்தோஷப்படுவாரா இல்லையாங்க. ஒரு வெளியூருக்கு பிரயாணி போறாரு, ஒட்டகத்துல சாப்பாடு கீப்பாடு தண்ணி கிண்டி எல்லாம் வச்சுட்டு போறாரு, பாலைவனத்தில் வெகு தூரம் அவர் சென்று விட்டார், சென்று அவர் தூங்குறாரு, முழிச்சு பார்க்கிறாரு, என்னக்கார ஒட்டகக்காரா போயிருச்சு, அவர் முடிவெடுத்து விட்டார், இதற்கு மேல் நாம் உயிரோடு வாழவே முடியாது, ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது, தண்ணீரும் போய்விட்டது, வானம் சாப்பாடும் போய்விட்டது, இனிமே நம்ம மூத்தா போயிருவோம் என்று அவர் ஒரு முடிவுக்கே வந்து விட்டார். அப்படி அந்த கவலையில அப்படியே தூக்கம் மறுபடியும் வருது, தூங்குறாரு, திருப்பி முழிக்கிறாரு, முழிச்சா எதை பாக்குறாரு, ஒட்டகத்தை பார்த்துறாரு. ஒட்டகத்தை பார்த்து விட்டு அவர் சந்தோஷத்துடைய உச்சகட்டத்திலே சொல்வாராம், அல்லாஹும்ம அந்த அபுதி வான ரப்புக், அல்லாஹ்வே நீனோ என்னுடைய அடிமை, நவுது பில்லாஹி அதனுடைய உல்டாவா சந்தோஷத்தில் அவர் பேசுறாரு, நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய், நான் யாராக இருக்கிறேன், உன் ரப்பாக இருக்கிறேன் என்று இவர் அளவு கடந்த சந்தோஷத்திலே பேசுகிறாரு. இவர் படக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான். எப்போது என்று சொன்னால் அல்லாஹு அஃபுரஹு பி தௌபத்தி அபுதிஹி, ஒரு அடியான் அவன் செய்த பாவத்தை நினைத்து பார்த்து யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறானே அந்த நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக சந்தோஷப்படுகிறான் என்ற இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப தௌபாவுடைய மூன்றாவது ஃபாயிதா என்ன, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது என்ன ஃபாயிதான்னு சொன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லிட்டு, அதாவது மழை பெய்யாம உலகளாவிய அளவுக்கு புவி வெப்பமயமாகிறது சொல்றாங்களே இல்லையா, பல நாடுகள்ல மாநாடு போடுறாங்களே, பருவமழை பொய்த்து போய்விட்டது, விலைவாசி அதிகரித்து விட்டது என்றெல்லாம் சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணமா, மனிதன் செய்த பாவங்கள் தான் காரணம். பருவமழை பொய்த்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நிற்கிறது குறைந்து விட்டது என்று சொன்னால், விலைவாசி ஏறுகிறது என்று சொன்னால் என்ன காரணம், அல்லாஹ் நாம் செய்த பாவங்கள் தான் காரணம். ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் ஹஜ் உமராவுக்கு போறோம் இல்லையா, போறோமா இல்லையா, அங்க வந்து ஹஜ்ருல் அஸ்வதை பாக்குறோம், ஒரு கருப்பு கல்லு, நான் கேட்கிறேன் அந்த கல்லு வந்து ஹஜ்ருல் அஸ்வதா, அதுக்கு பேர் என்ன, ஹஜ்ருல் அபுயல், வெள்ளை கல், சுருக்கத்திலிருந்து அந்த கல் பூமிக்கு வந்தது, எப்படி வந்தது, வெள்ளை வெளேரென்று வந்தது, எப்படிப்பட்ட வெண்மை என்று சொன்னால் ஹுவா அஷத்து பைலா மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது. இந்த பூமியில் சொர்க்கத்து பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த பொருளே, ஹஜ்ருல் அஸ்வது மட்டும்தான், அதுக்கு பேர் அஸ்வது இல்ல அபுயலே. மனிதன் செய்த பாவங்களின் காரணத்தால் அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிவிட்டது என்று நபிகள் நாயகம் சொல்கின்ற இந்த செய்தியை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கல்லையே என்ன செஞ்சிரு, கருப்பாக மாத்திரே, கல்லையே மாத்தும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் வெண்மையாக படைத்திருக்கிறான். ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு கரும்புள்ளி படு, இரண்டாவது பாவம் அடுத்த கருப்பு புள்ளி, மூணாவது பாவம் அடுத்த கருப்பு புள்ளி. பாவங்கள் செய்ய செய்ய அந்த வெண்மையான உள்ளமே எதுவாக மாறி போய்விடும், கருப்பாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், கல்லா பல் ரான அலா குலூபி, நான் கூட வந்து சீட்டோன்னு நினைச்சுக்கிட்டேன், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அதாவது ரான அலா குலூபிஹிம், உங்களுடைய கல்புகள் எல்லாம் துருபுடித்து விட்டன. அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய கல்புகள் எல்லாம் துருபுடித்து விட்டன. ஏன் என்று சொன்னால், மா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தால் கல்வே இதுவாயிருச்சு, துருபுடிச்சு போயிருச்சு என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம தௌபா செய்யறனால நமக்கு மழையை அல்லாஹ் தருகிறான் என்பதை நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனின் சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய 71வது அத்தியாயத்தின் 10, 11, 12 ஆகிய மூன்று வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், ஃபகுல் துஸ்தஃகிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இருசிலு சமா அலைக்கும் மிதுராரா, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், கேட்டால் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, யுருசிலு சமா அலைக்கும் மிதுராரா, உங்கள் மீது மழையை அல்லாஹ் பொழிய செய்கிறான், யாழ்லாம் மழையை தருவாயாக என்று கேட்பது அல்ல. எப்படி கேட்கணும், யாழ்லாம் என்னை மன்னிச்சிடல், நம்ம செய்யற பாவம் தான் மழை நிக்கிது, மழை குறையுது, யாழ்லாம் என்னை மன்னிச்சிடல்ல என்று நாம் எல்லோரும் மன்னிப்பு கேட்டால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வானா, அவர்களை மன்னித்து, மன்னிப்பது மாத்திரமல்லாமல் யுருசிலு சமா அலைக்கும் மிதுராரா, அவர்கள் மீது அல்லாஹ் எதை இறக்குகிறான், மழையை இறக்கிறான், சூட்டை குறைக்கிறான், பஞ்சத்தை போக்கி செல்வ செழிப்புகள் என்ன செய்கிறான், விலைவாச விளைச்சலை உருவாக்கி விலைவாசலை வந்து அல்லாஹ் குறைச்சி என்ன பண்றான், அவங்களுக்கு வந்து பரக்கத்து தர்றான் என்று பேசுகிறாரே. அப்ப நம்ம தௌபா செய்கிறோமே, அது கிடைக்கக்கூடிய 4வது ஃபாயிதா என்ன, மழையை அல்லாஹ் பொழிய செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், தௌபாவுடைய ஃபாயிதா என்பது மழை பொழிவது மாத்திரம் அல்ல, அவன் உங்களுக்கு உதவி செய்கிறான், அவன் அல்லாஹ் சரியா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் தௌபா செய்கின்ற காரணத்தால் என்ன செய்யறான், உங்களுக்கு உதவி செய்யறான். என்ன உதவி, பி அம்வாலின், உங்களுக்கு மால்களை கொடுத்து செல்வங்களை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்வானா, நம்முடைய செல்வத்தை அதிகரிக்கிறான், கொடுத்த செல்வத்திலே அல்லாஹ் வரக்கத்தை தருகிறான். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசையா இல்லையா, அதிகரிப்பது மாத்திரமல்ல அதிகரிக்கப்பட்ட அந்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய வரக்கத்தும் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா இல்லையா, செல்வங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், அதிகரிக்கப்பட்ட அந்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய வரக்கத்தும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் பேசுகிறான், தௌபா செய்யுங்கள். அப்படி செய்தால் அம்வால், மாலுகளை கொண்டு செல்வங்களை கொண்டு நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதே மாதிரி அதுக்கு பிறகு வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், வயஜாலக்கும் ஜன்னாத்தின் அன்ஹாரா, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய காரணத்தால் செல்வங்களை பெருக்கி உங்களை எப்படிப்பட்ட வசதி படைத்தவனாக ஆக்குகிறான் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களை தருகிறான் சரியா. பொதுவா ஜன்னத்துன்னு சொன்னா சொர்க்கம் இருக்குது, இங்கன என்ன அர்த்தம், இந்த அந்த நூஹுடைய இந்த இடத்துல ஜன்னாத் என்று சொன்னால் தோட்டங்கள், அப்ப தோட்டங்களை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் செல்வம் வேண்டுமா இல்லையாங்க, அப்ப தோட்டங்களை வாங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுடைய செல்வங்களை அதிகரித்து தருகிறான். அதுக்கு என்ன காரணம், நாம் செய்த தௌபா தான் காரணம் என்று சொன்னால், அப்ப தௌபாவுடைய 5வது ஃபாயிதா என்ன, செல்வங்கள் நன்மையாக மாற்றப்படுவது, மூணாவது ஃபாயிதா என்ன, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, நாலாவது ஃபாயிதா என்ன, மழை பொழிகிறது, அஞ்சாவது ஃபாயிதா என்ன, செல்வங்கள் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, அதே ஆயத்தை நீங்க தொடர்ச்சியா பாருங்க, வ யும்திது கும்பி அம்வாலின் வ பனீன, நீங்கள் தௌபா செய்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை தருகிறான். சரியா? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தௌபா செய்யறனால பாவத்தை மட்டும்தான் அல்லாம், அதுவே பெரிய பாக்கியம் தான், அல்ஹம்துலில்லா. ஆனால் அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்ற காரணத்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான். அதனாலதாங்க நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதுனால மன்னிச்சிடறான், அதை தாண்டி பல நேரங்களில் பாவங்களை மன்னிக்கிறானா இல்லையாங்க. நம்ம நன்மைகளை பண்ண இபாதத்துகள் பண்றோம், இபாதத்துகள் நன்மைகள் என்ன செய்கிறது, பாவங்களை மன்னிக்கிறதா இல்லையா? மன்னிக்கிறது. அதே மாதிரி வார வார ரெண்டு நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். எந்த ரெண்டு நாட்கள் என்று சொன்னால், எந்த ரெண்டு நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதானே, திங்கக்கிழமை வியாழக்கிழமை. திங்கக்கிழமை வியாழக்கிழமைகள்ல நம்ம அல்லாட்ட மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டோம். அப்ப என்ன செய்வானா, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு சாராருடைய பாவங்களை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்க விஷயமா அல்லாஹ் சொல்லுவானா, உதுருக்கு ஹாதைனி, இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், நான் இவர்களை மன்னிக்க தயாராக இல்லை என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, இந்த முதல் ஆள்ல நம்ம இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரெண்டாவது ஆள்ல நம்ம பக்காவா இருப்போம். சரியா? முதல் ஆள் நம்ம யாரா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, ஷிருக்கு செய்யக்கூடிய முஷிரிக்குகள் இல்லையா. நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நம்ம எல்லாம் அந்த மாதிரி சிறுக்கு பண்ணக்கூடிய சிறுக்கு கூட்டம் கிடையாது. ரெண்டாவது யார் என்று சொன்னால், நண்பர்களாக பழகி கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் பிரிந்து ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்கிறாரே, முகத்தை முறித்து கொண்டு திருப்பி கொண்டு இருக்கிறாரே, கருத்து வேறுபாடு வந்திருக்குங்க. அதனால ஜமாத் ரெண்டா உடஞ்சு போயிருக்கேன், அந்த அந்த நட்பு வந்து குறைஞ்சு போயிருக்கேன், அதனால பார்த்தும் பார்க்காம போறாங்களே, அவங்க விஷயமா அல்லாஹ் சொல்லுவானா, உத்ருக்கு ஹாதைனி, இந்த ரெண்டு பேரை விட்டுருங்க. ஹத்தா யஸ்தலிஹா, இவர்கள் சமாதானமாகும் வரை, இவர்கள் ரெண்டு பேரும் சேரும் வரை, ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் வரை என்ன செய்ய மாட்டேன், இவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. இந்த மாதிரி நிலையை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுல நீங்க செய்யக்கூடிய பாவ மன்னிப்பின் காரணத்தால் அல்லாஹ் தரக்கூடிய ஆறாவது ஃபாயிதா என்ன ஃபாயிதா, பிள்ளை பாக்கியங்கள், பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் உங்களுக்கு தருவா என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி தௌபாவின் மூலமாக அவன் தரக்கூடிய ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இது வந்து நூஹுங்கிற சூறாவில் வராம வேற ஒரு சூறாவில் இந்த ஃபாயிதா வருது. திருமறை குர்ஆனின் சூரா ஹூத், சூரா பேர் என்ன, சூரத்துல் ஹூத், சூறாவுடைய நம்பர் 2 இல்லையா, 11 சூரா ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயத்தின் 52வது வசனம், அதை நீங்கள் படித்து பாருங்கள். சரியா? நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, ஆதுங்கிற சமுதாயத்துக்கு. அப்ப ஆது சமுதாயத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் பண்றாங்க, வயா கௌமி இஸ்தகஃபிரு ரப்பக்கும் ஸும்மா தூபு இலைஹி யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரன் வயசிதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும். என் சமுதாயமே, நீங்கள் இஸ்தகஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகஃபார் கேளுங்கள். இஸ்திகஃபார் என்ன அர்த்தம், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புனா எதை இஸ்திகஃபார் உங்களுக்கு தெரியுமா, இஸ்தகஃபிரு ரப்பக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் சும்மா தூபு அல்லாஹ்ட்ட என்ன பண்ணுங்க, தௌபா செய்யுங்கள், இஸ்திகஃபார் செய்யுங்கள், அப்புறம் என்ன பண்ணுங்க, தௌபா செய்யுங்கள். ரெண்டு மாதிரி சொல்றாங்களே, இஸ்திகஃபார் என்றால் என்ன என்று சொன்னால், நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு அதே பாவத்தை மறுபடியும் செய்துவிட்டால் அதுக்கு பேர் என்ன, நேற்று மன்னிப்பு கேட்டோமே அதுக்கு பேர் என்ன, இஸ்திகஃபார். உதாரணமா நம்ம வந்து புறம் பேசிட்டோம், அப்படியே மனசை வந்து உறுத்துது, யாரெல்லாம் நான் புறம் பேசிட்டான்ல, என்னைய மன்னிச்சிடல்ல என்று இன்று நாம் அந்த புறத்திற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் புறம் பேசுவோமா இல்லையா? அப்ப நாளைக்கு மறுபடியும் நாம் புறம் பேசிவிட்டால் நேத்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டமே அதுக்கு பேர் என்ன, இஸ்திகஃபார். சரியா? அப்ப இஸ்திகஃபாரும் அல்லாஹ் செய்ய சொல்றான். அதை தாண்டி இவங்க சொல்றாங்க, சும்மா தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவும் செய்யுங்கள். தௌபான என்ன அர்த்தம், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அதுக்கு பிறகு அந்த பாவத்தை அவர் செய்யவே மாட்டார். ஒரு பேச்சுக்கு பல ஆண்டுகளாக குடிகாரராகவே இருந்து கொண்டு குடித்து விட்டு அப்புறம் அல்லாஹ்வுடைய பயம் வந்து, யாரெல்லாம் நான் குடிக்கவே மாட்டான் அல்லா, குடிக்க முற்றுப்புள்ளி வச்சிடறான் அல்லா என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அந்த குடி என்ற அந்த பாவத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அவர் நேத்து கேட்டார மன்னிப்பு அதுக்கு பேர் என்ன, தௌபா. அப்ப தௌபா என்பது உயர்வா இஸ்திகுஃபார் என்பது உயர்ந்ததா? தௌபா தான் உயர்ந்தது. அப்ப அதுக்காக நம்ம எல்லாரும் தௌபாவெல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். எனவே இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்களுக்கு சொல்றாங்க, இஸ்திகஃபிரு ரப்பகும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகஃபார் செய்யுங்கள். அப்பற பிறகு என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், சும்ம தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவும் செய்யுங்கள். அப்படி செய்தால் யுருசிலு ஸமா அலைக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையை அல்லாஹ் பொழிய செய்வான். அதுக்கு மேல வயசீதுக்கும் கூவத்தன் இலா கூவாத்திக்கும், உங்களுடைய பலத்தை இன்னும் அல்லாஹ் அதிகரித்து தருவான். சரியா, பலத்தை அதிகரிப்பான் என்று சொன்னால் உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை பாசத்தை இணக்கத்தை ஏற்படுத்துவான், ஒற்றுமையை ஏற்படுத்துவான். இந்த அன்பு என்பது, பாசம் என்பது, இணக்கம் ஒற்றுமை என்பதுதான் எதுவாக இருக்கிறது, அதாங்க பலம். பலமா பலவீனமா? இன்னைக்கு இந்த சமுதாயம் பலவீனமாக போய்விட்டது. தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னாலே இந்த சமுதாயம் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லிம்கள் என்று வானலாவிய அளவுக்கு எல்லா மீடியாக்களும் சொல்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயம் மாற்றப்படுகிறது, கேவலப்படுத்தப்படுகிறது. என்ன காரணம்? நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை குன்றி போய்விட்டது. எனவேதான் நான் ஒரு வரலாறை பதிவு பண்ணுகிறேன். மிகச்சிறந்த ஒரு சஹாபி, இஸ்லாமிய இரண்டாவது கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க காலத்துல ஹிஜ்ரி 5வது வருஷம் காதிசியாங்கிற ஒரு போரை பண்றாங்க. சஹாபாக்கள் அனுப்பிட்டு என்ன செய்யறாங்க, அதான் ரசூல்லா காலத்தில் அந்த பதில் போர் உகது போடுறாங்க பத்தியலா, காதிசியாவுக்கு நிகராக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இதுகெல்லாம் வந்து ஒரு போர் இல்லைங்கிற அளவுக்கு பயங்கரமான போர். சரியா, ஏன் என்று சொன்னால் காதிசியா நடந்ததே யாருக்கு எதிராக? பாரசீகம் என்பது வந்து அன்னைக்கு பெரிய வல்லரசு, அதான் வெள்ளை மாளிகை. சரியா, வெள்ளை மாளிகையோடு பாரசீகத்துக்கு எதிராக நடந்த படுபயங்கரமான போரே, 3 நாட்கள் சஹாபாக்கள் படாது பாடுபட்டு உயிரை துச்சமாக கருதி செய்த போர்க்களம் தான் அந்த பாரசீக போர், அந்த காதிசியா போரே. காதிசியாவில அல்லாஹு ரபுல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருகிறான். காதிசியாவுடைய வெற்றிக்கு பிறகு சஹாபாக்கள் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்ன, எங்க போறாங்க? வெள்ளை மாளிகைக்குள்ள போவாங்க, போய் ஜும்மாத்துல வைப்பாங்க. ஜும்மாத்துலகையை முடித்து விட்டு அந்த கிஸ்ரா இருக்கிறாரே, பாரசீக மன்னர் கிஸ்ரா, அவர் பயன்படுத்திய பொருள்களை பார்த்தா தங்கம் தங்கமா தங்கத்தை குமிச்சு வச்சிருப்பாரு, ஒரு பக்கம் வெள்ளியா குமிச்சு வச்சிருப்பாரு. அவருடைய ஆடை, அவருடைய ஆயுதம், அவருடைய கிரீடம் பல கோடி பல மில்லியன் டாலர் அளவுக்கு எக்கச்சக்கமான தங்கங்கள் இருக்கு. எல்லா கனிமத்து பொருளா இல்லையாங்க, எல்லா சஹாபாக்கள் அதை வந்து எடுப்பாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அங்கிருந்து மதீனாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மதீனா ஹலீஃபா யாரு? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செல்வங்களை எல்லாம் மதீனாவுடைய பள்ளிவாசலிலே வைத்து விட்டு சஹாபாக்களை அழைத்து, என் அருமை சஹாபாக்களே, இதோ பாருங்கள், நாம் வெள்ளை மாளிகையை வீழ்த்தி விட்டோம், பாரசீகமே கைப்பற்றப்பட்டு விட்டது, இது கிசராவுடைய அரண்மனை பொருளாக இருக்கிறது என்று கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்கிட்ட காட்டுவாங்க. சஹாபாக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தில் சம்பந்தப்பட்ட கலீஃபா உமர் பின் ஹத்தாப் அவர்கள் மாத்திரம் அழுவாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, கலீஃபா மட்டும் என்ன பண்றாரு? அழுகுறாரு. பக்கத்தில் இருந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கேட்பாங்க, கலீஃபா அவர்களே, இது வந்து ஹாதா யோமுல் ஃபத்ஹ் வஹாதா யோமுஷ் ஷுக்ர், இது வந்து வெற்றியின் நாள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்காமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், கவலைப்படுவதின் அழுவதின் நோக்கம் என்ன என்று அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கலீஃபா தொலைநோக்கத்தோடு பதில் சொல்லுவாங்க, என் அருமை சகோதரரே, இது போன்ற செல்வங்கள் நமக்கு வருவதற்கு முன்னால் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், அன்பாக பாசமாக இருந்திருக்கிறோம். இந்த ஒற்றுமைதான் பாரசீகத்தையே வீழ்த்தியது, இந்த ஒற்றுமைதான் வெள்ளை மாளிகையை வீழ்த்திருக்கிறது. இந்த சொத்து சுகங்கள் செல்வங்கள் தங்கங்களை எல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்து விட்டால் இந்த செல்வம் என்பது நமக்கு மத்தியில் போட்டி பொறாமையை ஏற்படுத்தி விடுமோ? இந்த போட்டி பொறாமை நமக்கு மத்தியில் பிரச்சனைகளை, சண்டைகளை உருவாக்கி விடுமோ? அந்த சண்டைகள் பிரிவினைகளை உருவாக்கி விடுமோ? அந்த பிரிவினைகள் இதற்கு மேல் இப்படிப்பட்ட வெற்றிகளை தடுத்து விடுமோ என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக வெற்றிக்கு பிறகு, காதிசியாவுடைய வெற்றிக்கு பிறகு கவலைப்பட்டு அழுதாங்க என்று சொன்னால், அப்ப பிரிவினை என்பது அது வந்து பலம் அல்ல, நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவா, பாசத்தை ஏற்படுத்துவா, ஒற்றுமையை ஏற்படுத்துவா. அந்த ஒற்றுமை என்பது எதை ஏற்படுத்தும், கூவத்தன் இலா கூவத்திக்கும், உங்களுடைய கூவத்துகளை பலங்களை இன்னும் அதிகரிக்கும் என்று தௌபாவுடைய ஏழாவது ஃபாயிதாவாக நான் சொல்லவில்லை. எங்க இருக்குது குர்ஆனுடைய வசனங்கள்? அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது பெரிய ஒரு பொக்கிஷம், சரியா? நம்ம வந்து இந்த வருஷம் இன்ஷாலா அடையும், அடையணும், அல்ல அடைய வைக்கணும். இந்த அடையிறோமே முழுசா 30 நாள் 29 நாள் முழுசாக அந்த மாதத்தை அடைவோம் என்று நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த வருஷம் இருப்போம் சொல்ல முடியுமா? அப்ப இருப்போமா இல்லையாங்கிற அல்லாஹு ஆலம்ங்க. அப்ப ஒரு பெரிய ஒரு கிஃப்ட தர்றான், பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். இந்த வாய்ப்பை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நேரமின்மையின் காரணத்தால நான் தௌபா மட்டும் தலைப்பு செய்தி விரிவான செய்தி சேர்த்து சொல்லிவிட்டேன். பாக்கி ரமலான் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் தலைப்பு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். மாஷா அல்லாஹ் உங்களுக்கு விரிவான செய்திகள் எல்லாம் தெரியும். என்ன என்ன அப்படின்னு சொன்னா, நன்மைகள்ல வந்து போட்டி போடுங்க. சஹாபாக்கள் எப்படி நன்மைகள்ல போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, நன்மைகள்ல போட்டி போடுங்க. அதே மாதிரி நோன்பு மாஷால்லாம், நீங்க ரமலான் மாசம் நோன்புலாம் வைக்க மாட்டேன்னு சத்தியமிட்டு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், நிச்சயமா நீங்க எல்லாம் வப்பிய. அதை தாண்டி என்ன செய்யணும்னு சொன்னா, ஆசுரா நோன்பு வைப்பது இல்லையா, அந்த இருக்கிற அந்த ஆறு நோன்பு இருக்கு பத்தியெல்லாம், அந்த ஆறு நோன்பு வைப்பது. அதே மாதிரி ஆசுரா நோன்பு வைப்பது, அரஃபா நோன்பு வைப்பது, ஒரு வாரத்துக்கு 2 நோன்பு வைப்பது, மாசத்துக்கு 3 நோன்பு வைக்கிறது. இது மாதிரி இருக்க இல்லையா, சும்மா அந்த ரமலால மட்டும் தான் நோபு வைப்பேன், அது அல்லக பயிற்சி. இந்த நோபு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எப்பமெல்லாம் வச்சாங்க, வைக்க சொன்னாங்களோ அப்பமா என்ன செய்யணும், இதை வைக்க வேண்டும். இது ஒரு அடுத்த ஃபாயிதா. அதே மாதிரி சலாத்துல் லைல் இல்லையா, இரவு துலுகை, தராவிஹ் துலுகை, கியாமுல் லைல்ல நீங்க ரமலான் மாசத்துல வந்து ஓரளவுக்கு துழுவீங்க இல்லையா, இத வந்து அடுத்த மாதம் வந்து விட்டால் இல்லாம போயிடறேன். நான் கேக்குறேன், சலாத்துல் லைல வந்து ரசூலுல்லாஹ் ரமலான்ல மட்டும் தான் பண்ணாங்களா, எல்லா மாசத்துலயும் பண்ணாங்களா இல்லையா? ஒரு ஹதீஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், சண்டை நம்ம ஊர்ல வருது பத்தியாலா, தராவீ ரக்காத்து 8-ஆ 20-ஆ சொல்லிட்டு. அப்ப எந்த ஹதீஸ காட்டுவாங்க, அந்த ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்களே, மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா இஹ்தா அஷரத ரக்காத்தன். நபிகள் நாயகம் ரமலான மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களாக இருந்தாலும் சரி, 8+3 தொழுதார்கள். அந்த ஹதீஸ் காட்டுறமா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ் 8ங்கிறதுக்கு மட்டும்தான் இது ஹதீஸ் ஆதாரமா? எதுக்கும் சேர்த்து இந்த ஹதீஸ் ஆதாரம், ரமலான் அல்லாத மாதங்களிலும் இந்த தராவை இந்த கியாமை தூள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் தலீலா இல்லையா? இதுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது மாதிரி புனிதமிக்க இந்த மாதத்தை பயன்படுத்தி அதிக அதிகமா நீங்க வந்து துவா செய்யணும். அதே மாதிரி குர்ஆன் திலாவத்துல என்ன தலைப்பு செய்தானே உள்ள வந்துடுறேன், குர்ஆன் திலாவத்து மாஷா அல்லாஹ் நீங்க நிறைய வந்து இதுகள்ல பண்ணுங்க. அதே மாதிரி சதக்கா தர்மங்கள் ஜக்காத்துகள் என்ன செய்யுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் வறுமையில கஷ்டப்பட்டாங்க இல்லையா, மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருஷம் வாழ்க்கையை பார்த்தீங்களாக்கே, சிரமமோ சிரமோ, கஷ்டமோ கஷ்டமோ, வறுமையோ வறுமை, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான வசதி இல்லை, அந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதிலும் என்ன பண்ணுவார்கள், எப்படி வேகமாக காற்று அடிக்கிறதோ அதே போல ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமா அதிகமா என்ன பண்ணுவாங்களா, தர்மங்கள் பண்ணாங்க என்று இதை வந்து சைத்தான் செய்ய விடமாட்டான், சரியா? சைத்தான செய்வான், தொழுவெல்லாம் விடுவான், நோம்புலாம் வைக்க விடுவான். ஏன் வைக்க விடுறான், அதுல உங்களுக்கு பெருசா செலவாக போறது இல்ல, எதை செய்ய விடமாட்டான், காசு பணத்தை கொடுக்காத, கொடுத்தா குறைஞ்சு போயிடுவோம் என்று வந்து சைத்தான் தடுப்பான். அதாவது மறுமையில நம்ம மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிற போது அல்லாஹ்வுடைய கோபத்தை எது அணைக்கும் என்று சொன்னால், எது அணைக்குமா, நாம் செய்த தர்மங்கள் தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிறது என்ற செய்தியை இப்னு மாஜா பதிவு பண்றாங்க. அப்ப நிறைய நீங்க தர்மங்கள் பண்ணுங்க. கடைசிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்க எல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறனால ரமலான் மாசத்துல வந்து உம்ரா செய்யக்கூடிய பாக்கிய உங்களுக்கு அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? நம்மள மாதிரி ஊர்ல இருந்து வர்றது அளவுக்குலாம் நம்மகிட்ட எல்லாம் காசு இருக்காத இல்லையா, நீங்க எல்லாம் வந்துடலாம், உங்கள்ட்ட ஊர்ல இருந்தா வர முடியும். நம்மள மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு ஈஸியா வந்து ஊர்ல இருந்து வர முடியாது. நீங்க எல்லாம் இந்த நாட்டுல வசிக்கிறனால சும்மா ஒரு 100 ரியால், 150 ரியால், 200 ரியால் என்ன செய்ய முடியும், அழகான ஒரு உமரா வந்து பண்ணிட்டு வந்துட முடியும். அந்த உமராவுடைய ஃபாயிதா என்ன ஃபாயிதா, நபிகள் நாயகத்தோடு ஹஜ் செய்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவா என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. சுருங்க சொல்லுவது என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் பயன்படுத்தினால், இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு வருட பாவங்களை மன்னிக்கிறது, ஹதீஸ் இருக்கா இல்லையா? எனவே நபிகள் நாயகம் அலி செல்லம் ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்தினாங்களோ, எப்படி பயன்படுத்த சொன்னாங்களோ, சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ, அப்படி பயன்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.